الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நோய்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கி வைத்திருக்கிறார். மனிதன் ஆசைப்படுகிறான், தனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது, எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கவலைகள் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது என்று மனிதன் ஆசைப்படுகிறான். இந்த ஆசை உலகத்தில் யாருக்கும் நிறைவேறியதும் இல்லை, நிறைவேறப் போவதும் இல்லை. இங்கு வாழ்வதானால் சந்தோஷங்களுடன் கஷ்டங்களையும் அனுபவித்தாக வேண்டும், சந்தோஷங்களுடன் கவலைகளையும் அவன் சுமந்து கொண்டாக வேண்டும். உலகத்துடைய பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுடைய சரித்திரங்களில் ஒவ்வொரு மனிதனுடைய கதைகளாக நாங்கள் எடுத்து பிறட்டி வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு கதைகளும் இப்படித்தான் இருக்கும். நிறைவேறாத ஆசைகள், பெரும் பெரும் ஆசைகளுடன் எத்தனையோ முயற்சிகளை செய்திருப்பார்கள். ஒன்றோ அரைகுறையாக நிறைவேறி இருக்கும், அல்லது அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறி இருக்க மாட்டார்கள். ஒரு பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வருஷங்கள் முயற்சி செய்திருப்பார், ஆனால் அவருடைய முயற்சியில் எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கும். பதவி, அவர் எதிர்பார்த்த பதவி அவருக்கு கிடைக்காமல் போயிருக்கும், அல்லது கிடைத்திருக்கும், அவர் நினைத்தது போல இருந்திருக்க மாட்டார், அல்லது அவருக்கு நினைத்தது போல அந்த பதவி இருந்திருக்கும், நிலைத்திருக்க மாட்டார். சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பணம் சம்பாதித்து பெரிய வீடு கட்டி இருப்பார், வாழ கிடைத்திருக்க மாட்டார். அப்படியே வாழ கிடைத்திருந்தால் அவர் எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைத்திருக்க மாட்டார். குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் பெரிய வீட்டை வசதியாக கட்டியிருப்பார். வீடு கட்டு முடிந்ததும் எல்லோரும் பிரிந்து சென்றிருப்பார். அப்படித்தான் ஒரு சிலருக்கு சந்தோஷமாக வாழ்க்கை அமைந்து விட்டாலும் அது நிலைத்திருக்க மாட்டார். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பணம் சம்பாதித்திருப்பார்கள், பணத்தை எல்லாம் சேகரித்து முடிந்ததற்கு பிறகு சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் வாழ்க்கையில் சந்தோஷங்களை எல்லாம் மறக்கடிக்க செய்கிற ஒரு துன்பம் வந்திருக்கும். இப்படி யாருடைய கதைகளை எடுத்து பார்த்தாலும் நிறைவேறாத ஆசைகள், அரைகுறையாக நிறைவேறிய அவர்களுடைய தேவைகள், இப்படியே கவலையுடன் சஞ்சலத்துடன் கண்ணீருடன் வாழ்ந்துவிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை முடித்து கொண்டு அவர்களுடைய புத்தகங்களை மூடிவிட்டு கபருக்கு சென்று விட்டார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய சரித்திரங்களை மட்டும்தான் நாங்கள் உலகத்திலே பார்க்கலாம். உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், அவர்களுடைய கஷ்டங்கள் இறுதியில் மரணத்துடன் முடிவடைந்தது.
அன்பான சகோதரர்களே, தனக்கு பகை இல்லாத வாழ்க்கை, பகைவர்கள் இருக்கக்கூடாது, எதிர்ப்பு இருக்கக்கூடாது, எதிரிகள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் மனிதன் ஆசைப்படுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. உலகம் என்றாலே அப்படித்தான். உலகத்துடைய வாழ்க்கை சஞ்சலங்கள், கவலைகள், பிரச்சனைகளுடன் கூடியது. உண்மையில் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள், பிரச்சனை இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கவும் மாட்டாது. இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் மனிதனுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது என்றால் இந்த கஷ்டங்கள் இங்கு இருக்க போய்தான். பசியே இல்லை என்றால் எந்த உணவிலும் ருசி இருக்க மாட்டாது. உணவு ருசிக்கிறது. சும்மா முடிந்ததற்கு பிறகு போய் நன்கு சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் நமக்குள்ளே பசி என்ற கஷ்டம் ஏற்படுகிறது. பசி என்ற கஷ்டத்தை சுமக்க போய்தான் உணவில் ருசியை நாங்கள் ருசிக்கிறோம், சுவைக்கிறோம். எப்பொழுதும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்து விட்டால், நோய்களே இல்லை என்றால் ஆரோக்கியத்தில் ருசி இருக்க மாட்டாது. நோய்கள் மாறி மாறி வரப்போய்தான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியம் கிடைக்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. நாங்கள் செய்கிற எல்லா வியாபாரங்களும் லாபமே லாபம்தான், நஷ்டமே வருவதில்லை என்றால் லாபங்களை வைத்து யாருக்கும் சந்தோஷம் இருக்க மாட்டாது. நஷ்டமும் கஷ்டமும் மாறி மாறி வருகிற காரணத்தினால்தான் வரக்கூடிய இன்பங்களில், வரக்கூடிய வசதிகளில், வரக்கூடிய இலாபங்களில் மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இரண்டையும் இணைத்து வைத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அது அல்லாஹ் தஆலா நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை, இன்பத்தை கூட்டுவதற்காக, நம்முடைய நலவுகளுக்காகத்தான் இந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, இதிலும் ஒருபடி மேலாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுவை நம்பி வாழக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வரக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வரக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றிலும் அவர்களுக்கு கூலி வழங்கப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய அமல்களில் நாம் தொழுகிறோம், திக்ர் திலாவத்துகள் செய்கிறோம், கஷ்டப்பட்டு நிறைய வணக்கங்கள் செய்கிறோம், சதகாக்கள் சொந்த பணத்தை செலவழித்து சதகாக்கள் செய்கிறோம். இந்த சதகாக்களுக்கு, இந்த இபாதத்துகளுக்கு நன்மை கிடைப்பதை போல நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய நோய்கள், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், குழந்தைகளால் வரக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம், நமக்கு நெருக்கமானவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம், நம்முடைய சொத்துக்களில், தொழில்களில், வியாபாரங்களில் வரக்கூடிய நஷ்டமாக இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் நன்மை வழங்கப்படுகிறது. ஹதீஸில் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய குழந்தையை மரணிக்க செய்து கைப்பற்றி விட்டார். அந்த மலக்குகளிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்பான், அந்த குழந்தையுடைய உயிரை கைப்பற்றி செல்கிற மலக்குகளிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிறான், என்னுடைய அடியானின் ஈர கொழுந்தை நீங்கள் பறித்து வந்தீர்களா? ஆம் என்று அந்த மலக்குகள் பதில் சொல்லுவார்கள். அப்பொழுது என்னுடைய அடியான் என்ன சொன்னார்? யா அல்லாஹ், அவன் உன்னை புகழ்ந்தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஒரு மூமின் அல்லாஹ்வை புகழ்வான். அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னை புகழ்ந்தான். அப்படியாக இருந்தால் அவனுக்காக சுவர்க்கத்தில் பைத்துல் ஹம்த் என்ற ஒரு மாளிகையை கட்டுங்கள். யாருக்கெல்லாம் ஒரு குழந்தை மரணித்து விட்டதோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் பைத்துல் ஹம்த் என்ற, அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகள் சொல்லாமல் இருந்திருந்தால், அவர்களுக்கு பைத்துல் ஹம்த் என்ற அந்த மாளிகை அவர்களுக்கு ஏற்கனவே தயாராகிவிட்டது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய குழந்தை மரணிக்கும் பொழுது அவன் மாற்றமான வார்த்தைகளை பாவிக்கலாம், தன்னுடைய வெறுப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை பாவிக்கலாம், அல்லது அல்லாஹ்வை புகழலாம், அல்லாஹ்வுடைய முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லலாம். சிறிய வார்த்தைகளுடைய வித்தியாசம்தான், ஆனால் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறது, இது சாதாரணமானதல்ல. ஒரு குழந்தை மரணித்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கு பாரமாக பெரும் பாக்கியத்தை வைத்திருக்கிறான். உலகத்தில் சிறு வயதில் மரணித்த குழந்தைகள் சுவர்க்கத்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் சிபாரசு செய்வார்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, தன்னுடைய பெற்றோர்களை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி சுவர்க்கத்துக்கு கூட்டி செல்லும் வரைக்கும் அந்த குழந்தைகள் அமைதி அடைய மாட்டார். அந்த குழந்தைகள் அல்லாஹ்விடத்தில் அடம்பிடித்து அந்த பெற்றோர்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் பிரச்சனை வரும் பொழுது, யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் பொழுது யாருக்குமே சந்தோஷத்தை தரமாட்டார். எத்தனையோ பேர்கள் தங்களுடைய குழந்தைகளை சிறு வயதில் இழந்து விட்டவர்கள், எத்தனை வருஷங்கள் கழிந்தும் மறக்க முடியாமல் இருக்கிறார்கள். அந்த கவலைகளை நினைத்து நினைத்து அழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுக்கு அந்த கவலைகள் தெரியும், அவர்களுடைய வழிகள் தெரியும். அதற்கு தான் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரும் கூலிகளை வைத்திருக்கிறார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தாலா சொல்கிறான், என்னுடைய அடியானுடைய கண்களை நான் எடுத்து விட்டால், மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகள் ஒரு பெரும் சோதனை, அவனுடைய பார்வை போய்விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சோதனையில் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையில் நான் ஒரு மனிதனை பிடித்து விட்டால், அந்த கண்களுக்கு பகரமாக நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன். அவ்வல் துகு மின்ஹுமல் அன்ஹுமல் ஜன்னா, அவர்களுக்கு நான் அதற்கு பகரமாக சொர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, கஷ்டம்தான், இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது யாருக்கும் கவலை இருக்கிறது. ஆனால் அந்த முசீபத்திற்கு பின்னால் அல்லாஹு தஆலா கூலிகளை மறைத்து வைத்திருக்கிறார். கியாமத்துடைய நாளில் நன்மைகளுக்கு சுவர்க்கத்தில் பதவிகள் கொடுக்கப்படும் பொழுது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் பட்ட கஷ்டங்கள், சிலர் வாழ்க்கை பூராவும் சோதனைகளிலும் நோய்களிலும் கஷ்டங்களிலும் இருந்துவிட்டு வந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் சில விசேஷமான பதவிகளை கொடுப்பார். இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் உலகத்தில் அப்படிப்பட்ட கஷ்டத்தை படாதவர்கள், உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கூலிகளையும் பதவிகளையும் சொர்க்க அந்தஸ்துகளையும் பார்ப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன் ஜுலூதனா லவ் அன் ஜுலூதஹும் குத்யத் பில் மஹாரீப். ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்து விட்டோம், சந்தோஷமாக இருந்து விட்டோம், அதற்கு பகரமாக எங்களுடைய தோள்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லுவார்கள். நாம் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்திருக்க கூடாது, நமக்கு பிரச்சனை வந்திருந்தால், நமக்கும் இது போன்ற கஷ்டங்கள் வந்திருந்தால் நாமும் எவ்வளவு பெரும் அந்தத்தை இன்று அடைந்திருப்போம் என்று அவர்கள் கைசேதப்படுவார்கள். அன்பான சகோதரர்களே, கஷ்டங்கள் வருகிறது என்று யாரும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. பிரச்சனைகள் வருகிறது என்பதற்காக யாரும் வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்து விடக்கூடாது. நமக்கு இதிலே கூலி கிடைக்கிறது. இந்த பிரச்சனைகளுடைய கஷ்டங்களுடைய உண்மை நிலையை அறிந்தவர்கள் சஹாபாக்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது கூட அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷங்கள் வரும் பொழுது மட்டும் அல்லாஹ்வை புகழ்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். அவர்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது கூட அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். ஷாம் தேசத்தில் ஒரு பெரும் நோய் ஏற்படுகிறது, கொலரா என்று சொல்லக்கூடிய, தாவுன் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் ஏற்படுகிறது. காலையில் ஆரோக்கியமாக இருந்தவர் மாலையாவதற்கு முன்னால் நோய் ஏற்பட்டு மரணமும் வந்து விடுகிறது, மரணித்து விடுகிறார். இப்படி மிக கடும் பயங்கரமான நோய். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு மகன்மார்கள் ஒரே நாளில் நோய் ஏற்பட்டு ஒரே நாளில் கண்ணுக்கு முன்னால் வைத்து அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பொருந்து கொள்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், என்னுடைய இரண்டு மான்மார்களுக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது. மனைவிக்கு வந்த நோய் வருகிறது, மனைவியும் மரணித்து விடுகிறார்கள், உறுதியாக நிற்கிறார்கள். கடைசியாக அவர்களுக்கு பெருவிரலில் இந்த நோய் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு தாவும் வந்திருக்கிறது, சிறிய அளவில் தான் வந்திருக்கிறது, நீ இதிலே பரக்க செய்து விடுவாயாக. இது போன்ற நோய்களில் மரணிக்க கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறார். அவர் ஷஹீதுடைய அந்த அந்தஸ்துக்கு போய் சேர்ந்து விடுவார். ஆசைப்பட்டார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, நோய்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது, எனக்கு பெரும் கூலி கிடைக்க போகிறது என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் ஒரு சஹாபி. அல்லாஹு தஆலா மற்ற சஹாபாக்களுக்கு கூட கொடுக்காத ஒரு மிக பெரும் விசேஷத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பலர் நினைக்கிறார்கள், நாம் எல்லாம் இவ்வளவு நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நான் தொழுகை தவறுவதில்லை, நான் தஹஜ்ஜு தவறுவதில்லை, நிறைய துவா கேட்கிறேன், நிறைய சதகாக்கள் செய்கிறேன், அப்படி இருந்தும் ஏன் எனக்கு சோதனை வர வேண்டும், ஏன் எனக்கு நோய் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே சில பொழுது எழுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தினால் தான் நமக்கு சோதனை வருகிறது என்பதல்ல. இன்னல்லாஹு தஆலா இதா அஹப்ப அப்தன் இப்தலா, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது அவனை சோதித்து பார்க்கிறான், சில சோதனைகளை அனுப்பி பார்க்கிறான். என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா அவதானிக்கிறான். இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு மலக்குகள் நேரடியாக சலாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். ஒரு இரண்டு தடவை அல்ல, அவர்களுடைய வாழ்க்கை பூராவும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தார். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் சில நாட்கள் அவர்களுக்கு இந்த பாக்கியம் தடைபட்டிருந்தது. மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அன்பான சகோதரர்களே, அந்த சஹாபி அவர்கள் வாழ்க்கையில் நோய்வாய்ப்படுகிறார்கள், படுக்கையிலானார்கள், எழுந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது. படுத்த படுக்கையில் 30 வருஷங்கள் இருந்தார்கள். அந்த 30 வருஷங்களிலும் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு தன்னுடைய திருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு வார்த்தை கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை. அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நீண்ட காலம் கஷ்டத்தில், இப்படிப்பட்ட ஒரு நீண்ட காலம் நோயில் கழிக்கிறது என்றால் அது எவ்வளவு பாரமானதாக இருந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் பொருந்திக் கொள்கிறார்கள். சுரைஹுல் காதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்களா, எனக்கு ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்தால் நான் அந்த சோதனைக்காக அல்லாஹ்வை 4 தடவை புகழ்கிறேன். 4 தடவை எதற்காக? ஒரு தடவை அல்லாஹ்வை புகழ்கிறேன் எதற்காக என்றால், அந்த பிரச்சனையை விட ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வரவில்லை என்பதற்காக. எனக்கு வந்திருக்கிறது இதுதான், இதைவிட பெருசாக வந்திருக்கலாம், எனக்கு பெருசாக வராமல் இதுதான் வந்திருக்கிறது என்பதற்காக நான் அல்லாஹ்வை புகழுவேன். இரண்டாவது, இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹு தஆலா பொறுமையாக இருக்கிறதற்கு பாக்கியம் கொடுத்தான் என்பதற்காக அவனை ஒரு தடவை நான் புகழ்கிறேன். பொறுமையாக இருக்கிறதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்தான் என்பதற்காக நான் புகழ்கிறேன். மூன்றாவது, இந்த கஷ்டம் வரும் பொழுதும் அல்லாஹ்வை புகழக்கூடிய நாவை எனக்கு தந்ததற்காக நான் அல்லாஹ்வை ஒரு தடவை புகழ்கிறேன். நான்காவது புகழ்கிறேன் எதற்காக என்றால், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சோதனை என்னுடைய உலக காரியத்தில் தான் வந்திருக்கிறது, என்னுடைய தீனில் சோதனை வரவில்லை என்பதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். ஆக மொத்தத்தில் 4 தடவை ஒவ்வொரு சோதனைக்காகவும் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் வரும் பொழுது நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நாம் அதை தாங்கிக் கொள்வது இலகுவாகுவதும் கஷ்டமாக மாறிவிடுவதும் தங்கி இருக்கிறது. நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? சஹாபாக்களுடைய பார்வை சரியான பார்வையாக இருந்தது. மனிதனுடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். தனபி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இருந்தார். அவருக்கு கடும் ஒரு காய்ச்சலால் அவர் பாதிக்கப்படுகிறார். இரவு காலங்களில் மட்டும் அந்த காய்ச்சல் வரும். கடுமையாக அவரை பாதித்தது பல நாட்கள் அந்த காய்ச்சல். அவர் அந்த காய்ச்சலை எப்படி பார்க்கிறார் என்று பாருங்கள். சொல்கிறார், وزائرتي كأن بها حياء فليس تزور إلا في الظلام. அவர் கவி சொன்னார், என்னை சந்திக்க வரக்கூடிய அவளுக்கு என்னுடன் கடும் வெக்கம், அவள் என்று அங்கு அவர் சொல்வது ஒரு பெண்ணை அல்ல, ஒரு பெண்ணை போல அந்த காய்ச்சலை கற்பனை செய்து பாடுகிறார். என்னை சந்திக்க வருகிற அவளுக்கு என்னுடன் கடும் வெக்கம். ஃபலைஸ தஸூரு இல்லா ஃபி தலாமி, அவள் என்னை சந்திப்பதற்கு இருட்டில் மட்டும்தான் வருகிறார். இரவில் மட்டும்தான் அந்த காய்ச்சல் வந்து சென்று கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் சொல்கிறார்கள், அவளுக்கு வெக்கம் என்னுடன், இருட்டில் மட்டும்தான் என்னை சந்திக்க வருகிறாள் அவள். நான் அவளுக்காக வேண்டி மெத்தைகளையும் படுக்கை விரிப்புகளையும் தயார் செய்து வைக்கிறேன். அவள் சொல்கிறாள், இல்லை இல்லை, இதுவெல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய மூட்டுக்களில் உன்னுடைய எலும்புகளில் தான் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உடலில் உள்ள மூட்டுக்களிலும் எலும்புகளிலும் தங்கிவிட்டு போய்விடுகிறாள். காய்ச்சல் என்பது நோய் என்பது கஷ்டம்தான், ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதை எப்படி பார்ப்பார், அதை எப்படி அவன் பார்க்க வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கட்டங்களில் பெரும் பெரும் கஷ்டங்கள் வந்திருக்கின்றன. நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்களுடைய கஷ்டத்துடன் எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய கஷ்டங்களுடன் நம்முடைய கஷ்டங்களை வைத்து பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து வஃபாத் ஆகும் பொழுது தன்னுடைய மகள்மார்கள் ஒவ்வொருவருடைய ஜனாதாவையும் அடக்கம் செய்து விட்டுத்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். ஒரே ஒரு மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் உயிருடன் இருந்தார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் 6 மாதங்களில் அவர்களும் மௌத்தாகி விடுகிறார்கள். தன்னுடைய மகன்மார்கள் ஒவ்வொருவருடைய ஜனாதாவையும் அடக்கிவிட்டுத்தான் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் செல்கிறார்கள். அந்த கஷ்டங்களுடன் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளை, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு அத்தனை பெண் குழந்தைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய பராமரிப்பில் வளர்கிறார்கள். சொந்தமாக அவர்கள் தன்னுடைய மகள்மார்களை வளர்த்திருக்கிறார்கள். திருமணம் முடித்து கொடுத்தவர்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் 2 மகள்மார்கள் தலாக் சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறார்கள். ஒரு தகப்பன் என்ற வகையில் அவர்களுக்கு எவ்வளவு பெரும் பாரம் இருந்திருக்கும். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கை என்பது இப்படித்தான். அல்லாஹு தஆலா மனிதர்களை நேசிக்கும் பொழுது அவர்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கிறார். ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு பதவியை முடிவு செய்து வைத்திருக்கிறார். இன்ன மனிதர் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கிறது. ஆனால் அவர் செய்யக்கூடிய அமல்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு போதாது. அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் அமல் இல்லை என்றால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில சோதனைகளை அனுப்பி அவரை பொறுமையாக இருக்க வைத்து அந்த சோதனைகளின் பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை சொர்க்கத்தில் அந்த குறிப்பிட்ட அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறான். அன்பான சகோதரர்களே, அவசரப்படக்கூடாது. குர்ஆன் நமக்கு ஒரு விஷயத்தை மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது. பல இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறான். உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் பிரச்சனைகள் வந்தாலும், நீங்கள் அந்த பிரச்சனை நீங்கிவிடும், அதை அல்லாஹ் நீக்குவான் என்ற விஷயத்தில் ஒரு பொழுதும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. குனூத் என்ற 2 வார்த்தைகளை குர்ஆன் இதை சொல்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறது. எந்த கட்டத்திலும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கி போக முடியுமானதுதான். ஒரு தடவை கண்ணை மூடிவிட்டு திறந்து பாருங்கள். நீங்கள் கண்ணை மூடி திறந்த அந்த கொஞ்ச நேரத்துக்குள் அல்லாஹு தஆலா உலகத்தில் எத்தனையோ பெரும் பெரும் மாற்றங்களை செய்து விட்டார். எத்தனையோ உயிருடன் இருந்தவர்கள் அந்த சில வினாடிகளுக்குள் மரணித்து விட்டார்கள். எத்தனையோ நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆரோக்கியமாக இருந்த எத்தனையோ பேர்கள் மரணித்து விட்டார்கள் அந்த கொஞ்ச நேரத்துக்குள். அந்த கொஞ்ச நேரத்துக்குள் உலகத்தில் எத்தனையோ விபத்துக்கள் நடந்து விட்டன. அந்த கொஞ்ச நேரத்துக்குள் உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள், புதிய குழந்தைகள் உலகத்துக்கு வந்து சேர்ந்திருப்பார்கள். எத்தனையோ சந்தோஷங்கள் நடந்திருக்கும், எத்தனையோ பேர்கள் நலவுகளை இலாபங்களை அடைந்திருப்பார்கள், எத்தனையோ பேர்கள் நஷ்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா கண்ணை மூடி திறக்கிற அந்த நேரத்துக்குள் உலகத்தில் எத்தனையோ மாற்றங்களை செய்து விடுகிறான். அன்பான சகோதரர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எத்தனை வருஷங்களுடைய நோய்களாக இருந்தாலும் சரி, அதை போக்குவது இல்லாமலாக்குவது என்பது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் முடியாத காரியம் அல்ல. அல்லாஹு தஆலா நாடுவான் செய்து விடுவான். அவன் எதை நாடினாலும் குன் என்று சொல்வதுதான் ஆகிவிடும். நோயை போக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தால் போய்விடு என்று சொல்வது மட்டும்தான் அந்த நோய் தீர்ந்துவிடும். அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அவனுக்கு எந்த தேவைகளும் கிடையாது. அவன் நாடியதை நாடிய நேரத்தில் செய்து விடுகிறான். அன்பான சகோதரர்களே, பலரும் சோர்ந்து விடுகிறோம். இத்தனை வருஷங்களாக இந்த கஷ்டம், வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிந்த பாடில்லை, மாறி மாறி கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது. நேற்றுதான் என்னுடைய நோய் குணமானது, இன்று மனைவி நோயாளியாகிவிட்டால். நாம் எல்லாம் நோயாளியாக இருக்கிறோம். ஒரு குழந்தையுடைய நோய், எத்தனை வருஷங்கள் எத்தனையோ பேர்கள் நம்பிக்கை இழந்து போகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நம்பிக்கை இழப்பது அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மூமின்களுடைய பண்பல்ல. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் தான் உலகத்தில் நம்பிக்கை இழக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எது செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு ஹைரை நலவை கொண்டு வரப் போகிறான் என்று அடையாளம். மனிதனுக்கு கஷ்டம் மிக வேகமாக கடுமையாக வருகிறது என்றால் அவருக்கு மிக வேகமான சந்தோஷம் வரப்போகிறது என்று அடையாளம். இரவு எவ்வளவுதான் நீண்டாலும் விடியல் வந்துதான் ஆக வேண்டும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹு தஆலா இரண்டு தடவை சொல்கிறார். ஒரு கஷ்டம் வந்தால் அதற்கு பிறகு ஒரு லேசு வரும். ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு பின்னால் ஒரு தீர்வும் சந்தோஷமும் வரும். அல்லாஹு தஆலா ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அதற்கு பிறகு இரண்டு லேசுகளை கொடுக்கிறான். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் நாங்கள் கஷ்டப்படுவதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்பதாக இருந்தாலும், ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்முடைய கஷ்டங்கள் தீரும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும், ஒரு நாளும் இது நடக்க போவதில்லை என்று எந்த ஒரு விஷயத்திலும் சொல்லிவிடக்கூடாது. ஹாஜிபுல் மன்சூர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் சாதாரணமாக கூலி தொழில் செய்து வந்தார். அவருடைய தொழில் மூட்டை சுமந்து சம்பாதிப்பார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் மூட்டை சுமந்து சம்பாதிப்பார். ஒரு நாள் அந்த தொழிலில் இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு கற்பனையிலே சொன்னார் அவர், நான் அரசனாயினால் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். நண்பர்கள் சிரித்தார்கள். அதுல ஒருவன் சொன்னான், நீயாவது அரசனாகுவதாவது, நீ அரசனாகினால் என்னை கழுதையில் மேல் ஏற்றி இந்த ஊரெல்லாம் சுற்றி வந்து என்னை அடித்து அடித்து கொண்டு வர வேண்டும். அவர் நினைத்தார் நடக்க மாட்டாரேன். மற்ற நண்பர் சொன்னார், நீ அரசனானால் எனக்கு ஒரு பெரிய மாளிகை தர வேண்டும், ஒரு பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும், நிறைய சொத்துக்கள் தர வேண்டும். சரி என்று அது கதையோடு கதையாக முடிந்து விட்டது. காலங்கள் உருண்டோடின. அல்லாஹு தஆலா காலங்களில் பெரும் பெரும் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவன் ஏழைகளை பணக்காரனாக்குவான், பணக்காரர்களை ஏழைகளாக்குவான், ஆரோக்கியமாக இருந்தவர்களை செல்வந்தனாக ஆக்குவான், செல்வந்தர்களை ஆரோக்கியமாக இருந்தவர்களை நோயாளியாக்குவான், நோயாளிகளாக இருந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். அவன் உலகத்தில் பெரும் பெரும் மாற்றங்களை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான். யாரும் இருக்கிறதை வைத்து பெருமைப்படவும் கூடாது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்று யாரும் பெருமைப்பட முடியாது. அந்த செல்வத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் போவதற்கு அல்லாஹ்வுக்கு ரெண்டு நிமிஷங்களும் தேவையில்லை. ஒரே நிமிஷத்தில் ஆரோக்கியத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். திடீரென்று கால்கள் வீங்கியது, வீங்கிய கால்கள் 20 வருஷமாக இறங்கவில்லை சொல்லக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு வழி வந்தது, போனார்கள், உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், ஆபரேஷன் செய்யப்படுகிறது, மரணம் வந்து விடுகிறது. ஆரோக்கியமாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் திருப்பி போட்டு விடுகிறார். அன்பான சகோதரர்களே, காலங்கள் உருண்டோடின, ஸ்பெயினுடைய அரசராக ஒருவர் வருகிறார், அவர்தான் ஹாஜிபுல் மன்சூர். இது கிடையில் அல்லாஹு தஆலா எத்தனையோ மாற்றங்களை செய்து மூட்டை சுமக்கும் தொழில் செய்த அந்த மனிதரை ஸ்பெயினுடைய அரசராக அல்லாஹ் மாற்றினார். அரச அந்த அவையிலே அவர் அரச சிம்மாசனத்திலே அமர்ந்ததற்கு பின்னால் அவருக்கு இது நினைவு வருகிறது. அவர் சொன்னார், அவருடைய வேலையாட்களை அனுப்பி இந்த இரண்டு பேர்கள் இருப்பார்கள், அவர்களை நீங்கள் எங்கிருந்தாலும் தேடிக்கொண்டு வந்து எனக்கு முன்னால் இருத்துங்கள். நிறுத்தப்படுகிறார்கள், இரண்டு பேர்களுக்கும் கேட்டதை கொடுத்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, நடத்த முடியாது என்று உலகத்தில் எதுவும் இல்லை. என்னுடைய பிரச்சனை தீருமா? தீரும். தீர முடியாது என்று நினைக்க கூடாது. என்னுடைய நோய் பரம்பரை நோய், இத்தனை வருஷங்களாக நான் இதற்கு மருத்துவம் செய்திருக்கிறேன். நம்பிக்கை இழக்க தேவையில்லை, அது தீரும், அதற்குரிய நேரம் வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் நாங்கள் ஒரு நாளும் சோம்பல் தனம் காட்டக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிக்கிய அந்த பிரச்சனையுடன் நம்முடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சிறிதாகத்தான் தெரியும். அவர்கள் கடலில் வீசப்பட்டு ஒரு பெரும் மீன் அவர்களை விழுங்கிக் கொள்கிறது. மீனுடைய வயிற்றுக்குள்ளே போனவர்கள் யாருடன் அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தலாம், அந்த பிரச்சனை தீரும் என்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. அவர்கள் நம்பினார்கள், என்னுடைய இந்த பிரச்சனை தீரலாம். அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்திலும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை அப்படியே வரணிக்கிறான். இருள்களுக்குள்ள இருந்து கொண்டு எங்களை அழைத்தார். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீ. அவர் உறுதியாக நம்பினார், என்னுடைய பிரச்சனை தீரலாம். அல்லாஹ்வை அழைக்கிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் அவருடைய பிரச்சனையை தீர்த்தோம். அந்த மீனுக்கு அல்லாஹ் உதிப்பை போட்டான், கரைக்கு செல், கரைக்கு வந்தது, இப்பொழுது கக்கு என்று அல்லாஹு தஆலா அந்த மீனுக்கு உதிப்பை போடுகிறான். விழுங்கியதை வெளியில் கக்கி விடுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியில் வருகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு மிக வெளிச்சமான, மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கவில்லையா? அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவங்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு ஏன் சொல்ல வேண்டும்? சையதுனா ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக குழந்தையை ஒரு தடவை மட்டுமல்ல கேட்டது. அவர்கள் திருமணம் முடித்த காலத்தில் இருந்தே அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்டார்கள். ஆனால் 90 வயது தாண்டி விடுகிறது. சில ரிவாயத்துகளின் படிக்கு 90 வயது தாண்டி விடுகிறது, அப்போதும் குழந்தை இல்லை. ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை. நமக்கு குழந்தை இல்லை என்றால் எவ்வளவு காலம் நாங்கள் குழந்தையை கேட்போம்? 10 வருஷம் கேட்போம், 15 வருஷம் கேட்போம், 20 வருஷம் தாண்டி விட்டால் முடிவுக்கு வந்து விடுகிறார்கள், எனக்கு குழந்தை இருக்க பிறகு கிடைக்க மாட்டார், குழந்தை பாக்கியம் இல்லை எங்களுக்கு. சொல்லி சொல்லி சொல்லியே அவர்களுக்கு பாடமாகி விடுகிறது. சிலருக்கு பிரச்சனைகளை சொல்லி 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 அந்த பிரச்சனைகளை மன்னம் செய்து விடுகிறார்கள். இதற்கு பதிலாக 4 குர்ஆன் ஆயத்துக்களை மன்னம் செய்து விடலாம். அன்பான சகோதரர்களே, 90 வயது தாண்டி விட்டது. அப்பொழுது அவர்களுடைய அந்த ஆசை மிகைக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் கூடுதலான ஆசை வருகிறது. துவா கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய துவா கேட்ட விதத்தை குர்ஆனில் வர்ணிக்கும் பொழுது, இன்னாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, சத்தத்தை தாழ்த்தி மெதுவாக ஒரு துவா கேட்டார். உலமாக்கள் சில முஃபஸ்ஸிர்களுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஏன் இமாம் மாவர்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏன் அவர்கள் இப்படி யாருக்கும் கேட்காமல் ரகசியமாக, அதாவது தாழ்ந்த குரலில் இந்த துவாவை கேட்டார்கள் என்றால், 90 வயது தாண்டியதற்கு பின்னால், 90 வயது தாண்டி விட்டதற்கு பின்னால் குழந்தையை கேட்கிறார்கள். இதை யாரும், யாருடைய காதிலும் இது விழுந்து விட்டால் என்ன சொல்வார்களோ என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் அப்படி அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். தனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்த விதத்தையும் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். மெதுவாக எங்களிடத்தில் ஒரு துவா கேட்டார், யா அல்லாஹ் இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல ரஸ்ஸு ஷைபா, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு எலும்புகளும் பலகீனம் அடைந்து விட்டன, என்னுடைய தலை முடிகள் எல்லாம் பழுத்து இளங்கி கொண்டிருக்கின்றன, என்னுடைய மனைவியும் இதுவரைக்கும் குழந்தை பெறாத ஒரு பெண்ணாக இருக்கிறாள், ஆனாலும் உன்னிடத்தில் துவா கேட்பதில் நான் துர்ப்பாக்கியசாலி அல்ல என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் எனக்கு நீ குழந்தையை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறார். உடனே அவர்களுக்கு பதில் வருகிறது, நாங்கள் உங்களுக்கு குழந்தை தருவதாக முடிவு செய்து விட்டோம், ஆண் குழந்தை தரப்போகிறோம், இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தைக்கு பேர் யஹ்யா, லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சவியா, அந்த பேரில் இதற்கு முன்னால் வேறு எந்த யஹ்யாக்களும் உலகத்தில் வந்ததில்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையை பெரியவராக்கி நபியாக ஆக்கி கொடுத்தான். அன்பான சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், அல்லாஹு தஆலா அதை தருவதற்கு பிந்துகிறான் என்றால் பிந்தி கிடைக்கக்கூடியது சிறந்ததாக கிடைக்கும். அதை கேட்கும் பொழுது நமக்கு உடனடியாக கிடைக்கிறது என்றால் அதை விடவும் பிந்தி கிடைப்பது அது மிக சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும். சைதுனா யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய நம்பிக்கையை பாருங்கள், அவர்கள் எப்படி நம்பிக்கை இழக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அந்த கஷ்டத்துக்கு முகம் கொடுத்தார் என்று பாருங்கள். குழந்தை அவர்களை விட்டும் மகன் யூசுப் பிரிக்கப்படுகிறார், வந்து சொல்கிறார்கள் யூசுப் மரணித்து விட்டார். முதல் நாள் வந்து சொல்கிறார்கள் யூசுப்பை ஓனாய் சாப்பிட்டு விட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், பல் சௌவலத்திலக்கும் அம் புசுக்கும் அம்ரா பசப்ரும் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூ, இல்லை இல்லை அது நடந்திருக்க முடியாது, உங்களுக்கு உங்களுடைய மனசுகள் ஏதோ ஒன்றை அலங்கரித்து காட்டி இருக்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு பாவகாரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், ஆனாலும் நான் பொறுமை காக்கப் போகிறேன், இதை பற்றி பேச மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டுவிட்டு அன்று அது விஷயமாக பேசாமல் வாயை அடைத்தவர்கள் 40 வருஷங்கள் வரைக்கும் மீண்டும் அதை பேசவில்லை. ஆனால் ஒரு குழந்தை தவறி போய்விட்டால் எத்தனை வருஷம் பெற்றோர்கள் தேடுவார்கள், 1 வருஷம் தேடுவார்கள், 3 வருஷம் தேடுவார்கள், 10 வருஷம் தேடுவார்கள், 20-25 வயது வருஷங்கள் ஆகும் பொழுது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதிகமான முபஸ்ஸிரீங்களுடைய கருத்துப்படி 40 வருஷங்கள் வரும் வரைக்கும் அவர்கள் எதிர்பார்ப்பிலேயே இருக்கிறார்கள். கடைசி கட்டம் அவர்களுடைய பிரச்சனை தீரப்போகிறதற்குரிய நேரம் நெருங்குகிறது. மகன்மார்களை அனுப்பினார்கள், நீங்கள் எகிப்துக்கு செல்லுங்கள், நீங்கள் போய் யூசுஃபை தேடி பாருங்கள், நமக்கு அல்லாவிடமிருந்து வரக்கூடிய விடிவு கிடைக்கும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், அல்லாவை நிராகரிக்கிறவர்கள் மட்டும்தான் நம்பிக்கை இழப்பார்கள். கடைசியாக போனவர்களுக்கு யூசுப் கிடைத்தாரா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தையாக கிடைக்கவில்லை, ஒரு சாதாரண வாலிபராக கிடைக்கவில்லை, ஆட்சியாளராக கிடைக்கிறார்கள், ஆட்சியாளராக, நபியாகவும் ஆட்சியாளராகவும் கிடைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் அழுது அழுது இழந்த பார்வையை திரும்ப கொடுக்கவில்லையா? இழந்த பார்வையையும் திரும்ப கொடுத்து இழந்த வாழ்க்கையையும் மிக செழிப்பான ஒரு வாழ்க்கையாக திரும்ப கொடுத்து முழு குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து அவர்களுடைய சந்ததிகளுடைய பரக்கத்தை பார்த்துவிட்டு மிக சந்தோஷமாக இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத தீர முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. உறுதியாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும், கேட்பதில் சலிப்படையக்கூடாது, நம்பிக்கை இழக்க கூடாது. ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் அன்றாடம் கேட்டு வருகிறான், ஒரு கட்டம் வருகிறது அதை கேட்பதை அவன் அதிகரிக்க ஆரம்பித்து விடுகிறான். ஒரு மனிதன் இப்பொழுதும் வாழ்க்கையில் யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜு கிடைக்க வேண்டும் என்று துவா கேட்கிறான். ஒரு வருஷம் வருகிறது, அவன் இந்த துவாவை மிக அதிகம் கேட்க ஆரம்பித்து விடுகிறான் என்றால் அவனுடைய துவா அதிவேகத்தில் கபூல் செய்யப்பட போகிறது என்பதற்கான அடையாளம் வந்துவிட்டது. என்னுடைய நோய் தீர வேண்டும், நோய் இல்லாத வாழ்க்கைக்காக அவன் எப்பொழுதும் துவா கேட்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுடைய துவா அதிகரிக்க ஆரம்பித்து விடுகிறது. துவாவுடைய வாசலை அல்லாஹு தஆலா அவருக்கு திறந்து விட்டால் கபூலுடைய வாசல் திறக்கப்பட போகிறது என்பதற்கான அடையாளம். அன்பான சகோதரர்களே, எந்த கட்டத்திலும் நாம் அவசரப்படக்கூடாது. நம்முடைய அவசரங்கள் தான் எத்தனையோ பாக்கியங்களை நமக்கு இல்லாமலாக்கி விடுகிறது. எப்பொழுதும் வாழ்க்கையில் நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்தால் சூரா அலம் நஷ்ரஹை எடுத்து அதை படித்து யோசித்து பாருங்கள். அலம் நஷ்ரஹ் என்ற ஒரு சூரா இருக்கிறது, சூரா துஹாவுக்கு பின்னால் சூரத்துல் இன்ஷிராஹ். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக். எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிறதோ இந்த சூராவை எடுத்து விரித்து பார்த்து அதை ஒரு தடவை ஓதி அதிலே அதனுடைய தர்ஜமாவை அதனுடைய மொழிபெயர்ப்பை வாசித்து பாருங்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களும் அப்படித்தான். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் குர்ஆனில் தீர்வு இருக்கிறது. கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது குர்ஆனை எடுத்து அந்த குர்ஆனை ஓதி பாருங்கள். அந்த வார்த்தைகளுடைய மொழிபெயர்ப்பை மறுபக்கம் பாருங்கள். ஒவ்வொரு ஆயத்துக்களும் நமக்கு தீர்வு சொல்லும். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று நமக்கு வழி சொல்லித்தரும். ஆகவே அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்கள். நமக்கு வாழ்க்கையில் பயம் வந்தாலும், நோய் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அதற்கு பின்னால் ஏராளமான ஹைர்களையும் நலவுகளையும் அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். எது வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாம் அதனுடைய நலவுகளை சுவர்க்கத்தில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை தந்து கண்ணியப்படுத்துவானாக. யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. யாரெல்லாம் நம்மை பொருந்திக் கொள்வாயாக, நம்முடைய வாழ்க்கையில் நலவுகளை ஏற்படுத்தி தருவாயாக, எல்லா விதமான ஷர்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.